ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மதுரைக்கு புறப்பட்டு போறார். போற வழியில எல்லாம் ஒவ்வொரு ஊரா தரிசனம் பண்ணிட்டு மதுரைக்கு போறார். மதுரைக்கு போனார். ஒரு அற்புதமான திருப்பதியும் மதுரை எல்லைக்கு எல்லையிலிருந்து கேட்டார். மதுரையினுடைய எல்லை பகுதிக்கு அண்ணாண்டையே குளச்சரை நாயனார் இவரை வந்து பார்த்து வந்து வணங்கினார். அப்ப கேட்கிறார் தனியான சம்பந்தர், மதுரை எங்க இருக்கு அப்படின்னு. அதோ தெரியுது இல்ல கோபுரம், அதுதான் மதுரைன்னு சொல்றார். அப்ப ஒரு பதியம் பாடுறார், அற்புதமான திருப்பதியம்.
மங்கையக்கு அரசி கழவர் பூங்காவை
எடுத்த எடுப்பிலேயே மங்கையக்கரசியார் தான் சொல்றாரு, மீனாட்சியை கூட சொல்லல. மீனாட்சியவோ சொக்கநாத பெருமானே இழந்து விட்டார்னு அர்த்தம் இல்லை. இவருடைய நோக்கம் சமயம் வளரணும், அதுக்காக தான் அவர் அவங்க அப்பாவே இவரை கேட்டு வாங்கினார். அந்த எண்ணம் அப்படியே வருது பாருங்க அவர்கிட்ட. அவங்க அப்பா என்ன நினைத்து இவர் அந்த தோணியை பெற வேண்டினாரோ அது அப்படியே பலிக்குது. அதான் ஆச்சரியம். எங்க அப்பா என்ன பண்ணாரு, நான் 12 வயசுல தருமபுரம் மடத்துக்கு ஏழ்மை நிலை, எங்களுடைய குடும்பம் 7 பேர் நாங்க, இந்த நிலையில என்ன வடத்தை கொண்டு விடுறேன்னு அப்படின்னு. எங்க அண்ணனை தான் வேலை பார்த்த இடத்துலயே விட்டாரு. என் தம்பிய என் தமக்க வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாரு. மூத்தவன் இறந்து போனான், 2 பெண்களுக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. அடுத்தவன் நான், அதுக்கு அடுத்தவன் சின்ன பையன், அவனை வீட்டுல வச்சுக்கிட்டார். என்ன மரத்துல கொண்டு விடணும்னு சொல்லும் போது 2 தேவாரம் சொல்லி கொடுத்தாரு அவர். யாரு, என்னுடைய தகப்பனர். பூவனூர் என்ற ஊர்ல தான் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அங்க ஒரு தேவார பாடசாலையும் வேத பாடசாலையும் இருந்தது. அந்த தேவார பாடசாலையில் கனகமல்லியா இருந்தார். அந்த கனகமல்லியா இருந்தவர் இந்த தேவாரம் சொல்லி கொடுக்கறத கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. எம்எம் தண்டபாண தேசிகனோட தாய் மாமன் அங்க வாதியார் இருந்தார். இதை கேட்டுக்கிட்டே இருந்தவர் சில தேவாரத்தையும் அவர் நெற்று பண்ணியிருக்காரு. யார், என்னுடைய தகப்பனர். அப்ப மரத்துக்கு போறான்னு சொன்னா அங்க ஏதாவது தேவாரம் பாடுறான்னு சொல்ல போறாங்க, இவன் ஏதோ கிராஃபோன் பாட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு 2 தேவாரம் சொல்லி கொடுத்தார். ஒன்னு முளைத்தானை என்று அப்பர் திருத்தாண்டகம், இன்னொன்னு திருவேன் செல்வமேனு சொல்கிற அப்பர் திருத்தாண்டகம். இது ரெண்டும் எங்க தகப்பனார் சொல்லி கொடுத்தது 12 வயசுல. அப்புறம் தான் தருமபுரம் படத்தில் படித்தேன்.
முளைத்தானை எல்லாருக்கும் வளைத்தானை
பல்லசுரர் புறந்தும் வரைசிலையா வாசுகிமானோட்டு துளைத்தானே சுடுதரத்தால் சுவரீரா தூமுத்த வெண்முருவை உமையோடாடி துளைத்தானே தென்கூடல் திரு அளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. என் தாப்பினார் அப்படி நினைச்சிருக்கிறாரு. அதனாலதான் பின்னர் நான் தேவாரம் பாட வந்திருக்கேன் அல்லவா. அதே மாதிரி திரு திருஞான சமுதனுடைய தாப்பினார் பின்னாலே ஒரு சமய தலைவனாக வந்து இந்த சமயத்தை வாழ வைக்கணும்னு நினைப்பில்தான் கேட்டாரு. திருஞான சமுதர் அவதாரம் செய்தார். அதனுடைய பலன் தான் மதுரையில் அவர் நடந்தது, சமயத்தை காப்பாற்றியது. பின்னாலே சமயத்துக்கு தலைவராகவே இவரை தேர்ந்து எடுத்து வச்சு விட்டாரு நம்பியாண்டார் நம்பிகள் அல்லவா. ஆமா, ஆக தாயும் தந்தையுமே நமக்கு முதல் குருவாக அமைய வேண்டும், அமைந்திரும். அப்படி அமைந்தாத்தான் சரிப்பட்டு வரும். மதுரைக்கு பக்கத்து வெளியில இந்த தேவாரத்தை சொல்றாரு. எடுத்தவன மங்கையர்கரசின்னு தான் சொன்னார். ஆமா, அந்த அம்மா பேரு மங்கையர்கரசியாரு அல்ல, மானின்மேர் வழியார் தான் அந்த அம்மாவோட பேர். இந்த மங்கையர்கரசிங்கிற பேரை பெரியாரு சமுதர் தான் கொடுக்கிறார்.
மங்கையர்க்கு அரசி மங்கையர்க்கு பரிவணை
தொண்டு பண்ணுகிற ஆளவாய் இதுதானா? இவர் என்ன கேட்டிருக்கணும்? மீனாட்சியோட இருக்கிற சொக்கநாத பெருமான் கோயில் இதுதானா அப்படின்னு கேட்டிருக்கணும் அல்லவா? ஆமா. என்ன கேட்கிறாரு? மங்கையர்க்கரசியார் தொண்டு செய்கிற ஆளவாய் இதுதானா? அடுத்த பாட்டுல குலச்சரையார்னு ஒரு மந்திரியார் தொண்டு செய்கிற கோயில் இதுதானா அப்படின்னு கேட்கிறார். அந்த பதியம் பூரா பாத்தீங்கன்னா, ஒன்னாவது பாட்டு மங்கையர்க்கரசியாரை பத்தி வரும், ரெண்டாவது பாட்டு குலச்சரியார பத்தி வரும், மூணாவது பாட்டு மங்கையர்க்கரசியார பத்தி வரும், நாலாவது பாட்டு குலச்சரியார பத்தி வரும், அஞ்சாவது பாட்டு மங்கையர்க்கரசியார பத்தி வரும், ஆறாவது பாட்டு குலச்சரிய பத்தி வரும். இந்த பதினோரு பாடலும் இப்படி வருது. அப்ப மதத்துல அவ்வளவு பிடிப்பு இருந்திருக்கிறது திருஞான சம்பந்தர் அல்லவா? ஆம். இப்ப தருமபுரம் சாமிநாதன் எனக்கு பேரு, தருமபுரமா எனக்கு ஊரு? நான் அந்த ஊர்லயா பிறந்தேன்? கிடையாத, நான் பிறந்த ஊரே வேற, வளர்ந்த ஊரே வேற. சாப்பாடு போட்டு எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாங்க. உணவு கொடுத்தவன் ஒரு தந்தை இல்லையா? அவங்கள்ட்ட தேவார பாடசாலை இருந்தது. அப்போ அந்த பாடசாலையில படிச்சேன். அந்த நினைப்புல தான் இவர் இந்த பத்து பாட்டையும் பாடுறாரு. ஒரு பாட்டு ஒன்னா நம்பர் எண்ணிக்கை வர்ற பாட்டு பூரா தெரியா மங்கையர்க்கரசியார பொருந்து வரும். ரெண்டாவது நம்பர் பாட்டு நம்பர் உள்ள பாட்டு பூரா குலச்சரியார வரும். பதினோராவது பாட்டுல ரெண்டு பேரையும் சேர்த்தாப்புல சொல்றாரு. பன்னலம்புணரும் பாண்டிமாதேவி குலச்சிறை ஏனும் இவர் பணியும் அந்நலம்பெருசியில் ஆளவாயிதான் அப்படி. இதான் கோயிலுக்கு போறார். கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரட்டும்னு வெளியில காத்துக்கிட்டு நிக்கிறார் மங்கையர்க்கரசியார். பிற மனிதன் வந்து அரசியாருக்கு பணிந்து போகணுமா, அரசியார் வந்து ஒரு சிவனடியாருக்கு பணிந்து போகணுமா? சிவனடியாருக்கு பணிந்து போகணும் ரைட் அப்படின்னு எண்ணி இருந்திருக்கிறாங்க அந்த அம்மா. யாரு? மங்கையர்க்கரசியார். சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில வர்றார் திருஞான சம்பந்தர். அப்ப இந்த அம்மா கீழே விழுந்து வணங்குறாங்க. பக்கத்துல இருக்கிற குலச்சிறையார் ராணி மங்கையர்க்கரசர் மானினேர்வியார் அப்படின்னு சுட்டி காட்டுறார். அப்பதான் தன்னுடைய கை ரெண்டு நாளையும் அந்த அம்மாவை தூக்கி விடுறார். விழுந்தவங்க எந்திரிக்க முடியல. அப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம், நானும் என் பதியும் செய்த புண்ணியம் அப்படின்னு. இந்த பதி என்பது ஊரையும் சொல்லும் கணவனையும் சொல்லும் இல்லையா? கணவன் செய்த புண்ணியம் தான். இல்லாட்டி திருஞான சம்பந்தருடைய திருக்கரம் அவர் மேல பட்டிருக்குமா? ஒரு சவணன் மேல தன் கையினாலே விபூதியை பூசினார் அவனுக்கு அல்லவா? கிடைக்குமா? கிடைக்காது. அவன் பண்ண பாவத்துக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அதனாலதான் இந்த அம்மா சொன்னாங்க, நானும் என் பதியும் செய்த புண்ணியம். சரி, தங்கறதுக்கு ஒரு இடம் காட்டினாங்க. அதுதான் இப்ப திருஞான சம்பந்தர் மடம்னு தெற்கு ஆவணி மூல வீதியில மதுரையில இருக்கு. திருஞான சம்பந்தர் மடம்னு இன்னைக்கு இருக்கு. அங்க தங்கியிருந்தார். இந்த சமணங்கள் என்ன பண்ணணும்? கொல்லாமைதான் அவனுடைய குறிக்கோள். கொல்லாமை என்பதுதான் அவனுடைய முக்கியமான குறிக்கோள். ஆனா தெஞ்சான் சம்ம திருநாவுக்கரசர கல்லூரி கட்டி கடலத்துக்கு போட்டான். கொல்லாமை என்பது சரியா இருக்காங்க? யானையை விட்டு இடத செய்தான். திருநாவுக்கரசருக்கு பாயசனை கொடுத்தான், பால் சோறை கொடுத்து சாப்பிடுதுன்னு சொன்னான். இப்ப கொல்லாமை என்பது எங்க போச்சு அல்லவா? தன்னுடைய குறிக்கோள்ல தப்பு வருது. அங்க அத குறிக்கோள் இல்லாத கட்டேன் என்பது திருநாவுக்கரசர் மற்றவர். நான் ஒரு நாள் குண்டத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற பூண்டம் வண்டிக்கு போனேன், ஒரு வேலையா போனேன். என் கையில கொடை இல்லை, மழை வந்தது. ஓட்டமா ஓடி போய் ஒரு கடையினுடைய முன்பக்கம் இப்படி ஒரு தாழ்வான சார்பு போட்டிருந்தான் தென்ன ஓலையில், அதுக்குள்ள போய் பூந்துட்டேன். உள்ள போனதுக்கு அப்புறமா படிச்சு பார்த்தேன், ஒயின் ஷாப். அந்த வேலையில யாராவது ஒருத்தன் பார்த்தான்னா, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு தருவோர சாமனாதான் அந்த ஒயின் ஷாப்ல இருந்து வெளியே வந்ததை நான் பார்த்தேன்னு சொன்ன அவன் சொல்லிவிட்டான்னா, இதுவரையிலும் நான் தேவாரம் பாடின புண்ணியமும் பெயரும் ஒழிஞ்சு போடும். நான் பார்த்தையா, என் கண்ணால பார்த்தையா, ஒயின் ஷாப்லன்னு அவர் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போச்சு, உடம்பு நடுஞ்சு போச்சு எனக்கு. அந்த மழை நடந்துகிட்டே வெளியே விடாது. ஏன் நான் குடிச்சிருக்க கூடாத, நான் தேவாரம் பாடுறவன் குடிக்கலாமா? தேவாரம் பாடுறவன் குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம், குடிச்சா உடம்பு சரிப்படுமா? உடலுக்கு கெடுதல் தானே குடி. அந்த மாதிரி அவன் கொல்லாமைன்னு சொல்லி திருநாவுக்கரசர் பாயசம் கொடுத்தான், சுண்ணாம்பு கால வாழ்த்துக்கு போட்டான், கல்லில் கட்டி கடல்ல தூக்கணும். இந்த இடத்துலதான் தவறு ஏற்படும். இந்த மாதிரி தவறத்தான் இன்னைக்கு இருக்கிற சைவர்கள் செய்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். என் பேர்ல யாரும் வருத்தப்பட மாட்டீங்களே, என் மேல யாரும் வருத்தப்படாதீங்க. சமயத்தை வளர்க்கவில்லை அவர்கள் என்பதுதான் என்னுடைய திண்ணமான எண்ணம். அப்படி சமயத்தை வளர்ப்பதற்காக வச்சிருந்த சில இடங்களையும் இவர்கள் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் நான் கோவப்பட்டு சில வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டி வருது, என்ன மன்னிச்சு விடுங்க. தேவாரம் பாடினா கேட்கறது இல்ல, தேவார வளர்ச்சிக்கு ஒண்ணும் செய்யறது இல்ல, தேவாரம் தான் இந்த சைவத்தை வளர்த்தது என்பதை நினைப்பிலேயே கொண்டு வரல என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். யாருன்னு நான் குறிப்பிட்டு ஒருத்தர் சொல்ல தயாரா இல்ல, அப்படி சில இடங்கள்ல சொல்லிவிட்டு சில பேர் வருத்தப்படுறாங்க. அதனால நான் குறிப்பிட்டு நான் சொல்ல தயாரா விட்டுறேன். அவர் தங்கியிருந்தார், திருஞான சம்பந்தருக்கு ஒரு இடம் காட்டினாங்க, அவர் தங்கியிருந்தார். திருஞான சம்பந்தர் அவர் தங்கியிருந்த மடத்துல மந்திரத்தினால தீ வைத்தான். ஆமா, இந்த செய்வினை என்பது இந்த சிறு தெய்வங்களை ஏவல் பண்ணி விடுறது அதெல்லாம் சரி, அதை விட்டுறேன். அந்த ஏவல்னால அவருடைய மடத்துக்கு தீய வச்சு பார்த்தான், போய் சேரல அந்த தீ. உடனே என்ன பண்ணான், தான் கையினால தீ கொண்டு போய் அந்த மடத்துல வச்சான். அப்ப அது ஓலை கட்டடமா இருந்திருக்கும் போல இருக்கு, இப்ப நல்லா பக்கா கல் கட்டடமா இருக்கு, அன்னைக்கு இருந்த நிலை. தீய வச்சோம்னா அது எரியுது. திருஞான சம்பந்தர் இரவு 12 மணிக்கு மடம் எரியுது, அடியார்கள் எல்லாம் தங்கி இருக்கிற மடம் எரியுது. யாருதான் பொறுப்பா, எவன்தான் பொறுப்பான், முடியுமா? முடியாது. 12 மணிக்கு மடம் எரியுது, பொறுமை இருக்குமா? இருக்க நினைச்சார், தான் தங்கியிருக்கிற மடத்துல தீ பத்தி எரியுதுன்னு அவர் வருத்தப்படல. சிவனடியார்கள் தங்கியிருக்கிற மடம் இது, இந்த தீய வச்சிருக்காங்க சொல்லிட்டு ஒரு அற்புதமான பதியம் ஒண்ணு தோன்றும். தமிழும் இசையும் இதை இசைந்து போகுது பாருங்க. இன்னைக்கு இருக்கிற சைவந்த இசையை விரும்பல. ஆமா, விரும்புறாங்கன்னு நீங்க சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன், அதையே இருந்தவன், அதையே இருக்கிறவன், அதை பாடி இருக்கிறவன், எவ்வளவு இழிவு இருக்கு, எவ்வளவு உயர்வு இருக்குன்னு எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? நான் இப்ப மோட்டாரை பத்தி நான் ஒரு சொற்பொழிவு பண்றேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு மோட்டார் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், ரிப்பேர் தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் நான் சொல்ல முடியும். சொல்லலாமா? சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அந்த கஷ்ட நட்டங்களை அனுபவிக்கிறவன் நான். தேவார திருவாசகத்தை பாடினா எவ்வளவுக்கு மதிக்கிறாங்க அப்படி என்பதை நான் அனுபவிக்கிறேன். நூத்துக்கு நூறு பம்பும் பங்கு மதிப்பு இல்லை. தேவாரம் பண்ணா சைவ சமயத்தில் இருக்கவன மதிக்க மாட்டேங்கிறான். நிச்சயமா நீங்க சொல்லலாம், மதிச்சுத்தானே நாங்க வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். போருமா? போறாது. அந்த தமிழும் இசையும் தெய்வீகமாகவே போகிறது. அதனால்தான் தெரியும் சுந்தரமூர்த்தி சாமி சொன்னார், நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் இல்லையா? ஆமா. இதுல பாருங்க, ஐயனே திரு அளவாய் மேவிய ஐயனே, இதுக்கு பண்ணு கௌசிகம்னு அவங்க பேர் கொடுத்திருக்காங்க. இல்லதான் இன்னைக்கு பார்த்தக்காது பைரவி அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு, அழகா இருக்கு. அந்த பைரவி ராகத்துல கொஞ்சம் கூட தப்பு இல்ல. தமிழ்லையும் தப்பு இருக்கிறதாக தமிழ் மாணவர்கள் சொல்லல. அந்த எதுகையும் மூணையும் எப்படி வருது பாருங்க. செய்யனே திரு அளவாய் மேவிய ஐயனே, செய்யன்னா சிகப்பு நிறைய உடையது, தீ வந்து சிவப்பு நிறமா தானே இருக்கும் அல்லவா? சிவனும் சிவந்தவன் அல்லவா? ஆமா. செய்யனே நெருப்பும் சேர்ப்பா இருக்குது, அவன் உடம்பும் சேர்ப்பா இருக்கிறது. அவனை கூப்பிடுறார் இவர், செய்யனே திரு அளவாய் மேவிய ஐயனே. அந்த எதுக எப்படி வருது பாருங்க, செய்யனே ஐயனே அஞ்சல் என்று அருள் செய்ய, என்னை காப்பாற்றி விடு அப்படின்னு கேட்கிறார். பொய்யராம் அமணர் கொழுஞ்சுடரு, கரெக்டா சொல்லிட்ட, கொளுத்திய சுடர் இல்லையா? மந்திரத்தினால் அது வரல, இவர் கொளுத்தி விட்டான். போ செய்யனே திரு அளவாய் மேவிய ஐயனே, அஞ்சல் என்று அருள் செய்யனே. பொய்யராம் அமணர் கொழுவுஞ்சுட பையவே சென்று பாண்டியர்க்காகவே. நம்ம வீட்டு பையன் ஒரு தப்பு பண்ணான்னா யார வரும்? அவன் சின்ன பையன், ஏதோ சரியா சொல்லு செய்யாம செய்து விட்டான். அவன் தகப்பன தாய் கண்டிச்சிருக்க வேண்டாமா அவனு? அப்படின்னு நீ சொல்லுவோம். அந்த மாதிரி நாட்டுல ஒரு தப்பு வருதுன்னா அரசனுக்கு தான் போய் சேரும். பொய்யராம அமணர் கொழுவுஞ்சிட பக்கி பையவே சென்று பாண்டியர்க்கு. இது காரணம் யாரு? தலைவன் பாண்டியன் தானே. இந்த நெருப்பு அவனை போய் சேரட்டும். அவன் மந்திரத்தினால கொளுத்தி பார்த்தான், கொளுத்த முடியல. இவர் தமிழ் மந்திரத்தை விட்டாரு, இந்த தீ அவனை போய் பிடிச்சிட்டு. பையவே சென்று பாண்டியர்க்காக வேண்டர், மெதுவா போய் பிடிச்சுக்கிட்டோம்னர். அதுக்கு சேர்க்கிறார் நல்ல விளக்கம் இருக்க. இந்த பையவேன்னு ஏன் சொன்னாரு? பாண்டியனுக்கு ஒரு தீமை வந்தால் மங்கையரசி யாருக்கும் அது பாதிக்கும். சமய தலைவனுக்கு அந்த தீங்கு வருமையானால் சமயத்தை பாதிக்கும். இப்போ இதை செய்து சொன்னவன் யாரு? பாண்டியனோட அனுமதி இருந்தோ அனுமதி இல்லையோ அல்லது அந்த சமணர்கள் அங்க வச்சு காப்பாத்தனான் பாண்டியன். இது அவனை போய் பிடிச்சுக்கிட்டு, மெதுவா போய் பிடிச்சுக்கிட்டு. பைய என்பது மெதுவாக என்ற சொல்லுது. அதுக்கு விளக்கம் நல்லா அழகா எழுதி வச்சிருக்கிறார் தெய்வ சேர்க்கிறார் பெருமா அல்லவா? அவன் மந்திரத்தை சொன்னா தீ பிடிக்கல, இவர் மந்திரத்தை சொன்னாரு தீ போய் பிடிச்சிருக்க. கடந்து துடிக்கிறான் தப்பு. இது ராகத்திலையும் தப்பு இல்ல, தமிழ்லயும் தப்பு இல்ல, அருள்லயும் தப்பு இல்ல. இது மெதுவா போய் அவனை பிடிச்சுக்கிட்டு, மெதுவா பிடிச்சுக்குமான்னு நீங்க கேட்கலாம், பிடிச்சுக்கும். வினையை அனுபவிச்சுத்தான் தீரணும். அப்படி ஒரு பெரியவர் மேடையில சொல்லிட்டே இருந்தார், வினையை அனுபவிச்சுத்தான் தீரணும், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. நான் பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தானா, அப்ப சின்ன பிள்ளை, இப்ப மாத்திரம் என்ன வயசாயிட்டு வெளியை அனுபவிச்சுதான் தீரணும்னா அப்ப கடவுள் வழிபாடு எதுக்குன்னு கேட்டேன். நான் வந்து பெரியவர் கேட்கப்படாது கேட்டுவிட்டான். அப்ப சொன்னார், வெளியை அனுபவிச்சுதான் தீரணும் சொல்லும் போது கடவுள் வழிபாடு செய்தான் தான் அந்த வினையை அனுபவிக்கிறங்கிற எண்ணம் அவனுக்கு வராது. அதுக்குதான் அந்த ஆபரேஷன் ஆகும்போது ஒரு ஊசி போடுறான் பத்தியா, அந்த வழி செய்யாம இருக்குத்தான். அந்த மாதிரி இந்த வழிபாடு செய்தால் அந்த வலி குறையும். திருநாவுக்கரசு சுந்தரருக்கு ரெண்டு கண்ணும் தெரியல, கோயில் வழிபாட்டுக்கு வழிபாட்டை நிறுத்தினாரா என்ன இல்லையா? திருவத்தியூர் தாண்டினாரு, கண்ணு மறைஞ்சு போச்சு. அடுத்தபடி திருநெல்வேலி தீமில்ல வயலுக்கு போய் பாண்டாரு, அந்தாண்ட அது என்ன ஊருது, அங்க போய் கேட்டாரு என் கண்ணு போயிடுச்சா இதுக்கு என்ன வழின்னு. அந்த வழிபாடு அப்படி நெடுக நடத்திக்கிட்டு வழிபாடு நடந்துகிட்டே இருந்தது, வினைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் தருது. இப்ப ராத்திரி 12 மணிக்கு இருந்தாப்புல இருந்து பாண்டியனுக்கு ஜுரம் வந்துடும். ஜுரம் எந்த வட சொல்லு இல்ல அங்க இல்லையா, வெப்பு நோய் என்றுதான் வருகிறது. இப்பவும் நாட்டுல நாட்டு வழக்கங்கள பாத்தீங்கன்னா காய்ச்சல் தான் சொல்லுவோம், ஜுரம் சொல்ல மாட்டோம் இல்லையா. கடந்து குடிக்கிறான். பாண்டியன் கிட்ட வைத்தியத்துக்கு ஏதாவது குறைவா என்ன? இப்ப கொஞ்சம் வசதி படைச்சவனுக்கே 4 டாக்டர், என்னுடைய எங்க வீட்டு டாக்டர்னு சொல்றானு. கொஞ்சம் காசு இருக்கிறவனே எனக்கு 4 டாக்டர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். இப்ப பாண்டியனுக்கு எவ்வளவு டாக்டர் இருப்பாங்க இல்லையா? மந்திரமும் தந்திரமும் நடக்குது, பாண்டியனுடைய ஜுரம் தான் குறையில. நம்ம மனைவி தான் நமக்கு உற்ற துணை. மெதுவா கிட்ட போய், கிட்ட போக முடியல என்ன, அவன் சமண மதத்தவன் இருந்தாலும் தன்னுடைய கணவன் அவன் கஷ்டப்படுறத பார்த்து இவளுக்கு பொறுக்கல. மங்கையர்கரசியார் மெதுவா கிட்ட போய், நம்ம ஊருக்கு ஒரு பெரியவர் வந்திருக்கிறார், திருஞான சம்பந்தர்னு அவருக்கு பேர். இந்த திருஞான சம்பந்தருங்கிற சொல்லு மந்திரம்னு சொல்றாரு சேக்கிழார். ஆமா, பக்த பஞ்சாட்சரம் என்று அதற்கு பேர் சொல்றாங்க பின்னால வந்தவங்க. திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் சொல்லியே ஒருத்தர் முத்தி சேர்ந்தார். திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் சொல்லியே ஒருத்தர் ஆண்டவன் திருவடியை சேர்ந்தார். சுந்தரர் சுந்தரர் சொல்லியே ஒருத்தர் ஆண்டவனை சேர்ந்தார். அப்ப பஞ்சாட்சரத்துக்கு உள்ள மதிப்பு அவங்க திருநாமத்துக்கும் இருந்திருக்கிறது என்று நமது நூல்கள் பெரிய புராணம் கொண்டு சொல்லுகிறதல்லவா. மெதுவா போய் அந்த திருஞான சம்பந்தருங்கிற பெரியவர் வந்தார்னா சரியா போயிடலாமு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த அம்மா. அவன் அதை ஏத்துக்கிட்டான் பாருங்க. காரணம், அவன் நல்வினை, திருஞான சம்பந்தருடைய ஆசீர்வாதமும் சொக்கநாத பெருமானுடைய அருளும் அவனுக்கு கிடைக்கிற வேலை வந்துடுது அவ்வளவுதான். அது மாத்திரம் இல்ல, நோயில இருக்கிற ஒருத்தன் எந்த மருந்து வேணாலும் சாப்பிடுவான், எந்த மருந்த சொன்னாலும் கேட்பான், கத்தியால அறுத்தாலும் சொல்லுவான். ஒரு இடத்துல வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மீளாத காதல் செய்யும் உடம்புன்னு சொன்னாருன்னு சொன்னாங்க. சரி கூப்பிடுட்டான்.